الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه، أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد، وهو على كل شيء قدير، لم يتخذ صاحبة ولا ولدا، ولم يكن له كفوا أحد. وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون، الذين هم يراءون ويمنعون الماعون. صدق الله العلي العظيم. فقال النبي صلى الله عليه وسلم: لا سهم في الإسلام لمن لا صلاة له، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தாலாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விட்டுவிட்டு சொந்த தேவைகளை நேர காலத்துடன் முடித்துவிட்டு, இன்னும் சில சகோதரர்கள் சுற்றுலாவில் இருந்து கூட மஸ்ஜிதில் நேரம் காலத்துடன் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹு தஆலா இதைத்தான் விரும்புகிறான். இப்படித்தான் குர்ஆனில் ஏவியும் இருக்கிறான். ஜும்மாவுடைய நாளை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு சூராவை இறக்கி வைத்திருக்கிறான், சூரத்துல் ஜும்ஆ. அதில் அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுதே: யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மி யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா ஜிக்ரில்லாஹி வதரல் பைஅ. விசுவாசம் கொண்ட மக்களே, ஜும்மாவுடைய நாள் நீங்கள் தொழுகைக்காக வேண்டி அழைக்கப்பட்டு விட்டால், அதான் சொல்லப்பட்டு விட்டால், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதற்கு விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய இந்த கட்டளையை நாங்கள் அமல்படுத்தி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு நான்கு வேதங்களை அருளினான். ஜபூர், அது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு; தௌராத், அது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு; இன்ஜீல், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு; குர்ஆன், இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. இந்த நான்கு வேதம் அல்லாமல் அல்லாஹு தஆலா பல நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு சுஹுஃப்களை அருளினான், அதாவது ஏடுகளை கொடுத்தான். எந்த வேதத்தை பின்பற்றப்படக்கூடிய காலத்தில் அந்த சுஹுஃப்கள் அருளப்பட்டதோ, அந்த வேதங்கள் அந்த வேதங்களை அந்த சுஹுஃப்கள் பின்தொடர்ந்து தான் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு சமுதாயத்தினரும் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தை அவர்கள் பின்பற்றாதவரை சுவர்க்கத்தை அடைய முடியாது, ஈடேற்றத்தை அடைய முடியாது, நிரந்தர சந்தோஷமான வாழ்க்கையை அடைய முடியாது. நாங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை அடைய வேண்டுமா? புனித அல் குர்ஆனை நாங்கள் பின்பற்ற வேண்டும். புனித அல் குர்ஆன் எங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும், ஹிதாயத் காட்ட வேண்டும். அப்படி காட்டினால்தான் எங்களுக்கு நிச்சயமாக சுவர்க்கம் நுழையலாம், இல்லை என்றால் சுவர்க்கம் நுழைய முடியாது. இந்த குர்ஆன் யாருக்கு ஹிதாயத்தை காட்டும், யாருக்கு நேர்வழியை காட்டும்? குர்ஆன் சில பேருக்கு வழிகேட்டை காட்டும், குர்ஆன் இன்னும் சில பேருக்கு நேர்வழியை காட்டும். யுதில்லு பிஹி கதீரன் வ யஹ்தி பிஹி கதீரன், இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா சிலரை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கிறான், இன்னும் சிலரை நேர்வழியில் கொண்டு போய் சேர்க்கிறான். இந்த குர்ஆன் யாருக்கு நேர்வழி காட்டும்? அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்திலே இதை தான் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ஜாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ. இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வேதம் ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு நேர்வழி காட்டும். முத்தகீன் என்றால் யார்? ஒரு முத்தகி எப்படி இருப்பான்? அல்லாஹு தஆலா இதை தொடர்ந்து குர்ஆனில் சொல்கிறான், அல்லதீன யுஃமினூன பில் கைப், முதலாவது ஈமான்தாரியாக இருப்பான். அல்லாஹ்வை கொண்டு, இறுதி நாளை கொண்டு, மறைமுகமான விடயங்களை கொண்டு விசுவாசம் கொண்டிருப்பான். இரண்டாவது அல்லாஹு தஆலா சொல்வதே, வயுகீமூனஸ்ஸலா, அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். குர்ஆன் எங்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டுமா? நாங்கள் முத்தகியாக இருக்க வேண்டும். முத்தகி என்றால் முதலாவது ஈமான்தாரியாக இருக்க வேண்டும், இரண்டாவது குறைந்த பட்சம் ஐந்து நேர தொழுகையாவது தொழ வேண்டும். இதுதான் இன்றைய என்னுடைய ஜும்மாவுடைய தலைப்பு. சுற்றுலாவை காரணம் காட்டி தொழுகையை விடலாமா? தொழிலுக்கு விடுமுறை என்றால் தொழுகைக்கும் விடுமுறையா? இதுதான் இன்றைய என்னுடைய ஜும்மாவுடைய தலைப்பு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஏனைய காலங்களில் ஐந்து நேரங்கள் போக சுண்ணத்தான தொழுகைகள் தொழக்கூடிய எத்தனையோ மக்கள் கூட சுற்றுலா என்று வந்துவிட்டால் தொழுவதே இல்லை. இதுதான் உண்மை. இஸ்லாம் சுற்றுலாவை ஆதரிக்கிறது. இஸ்லாம் சுற்றுலா செல்வதற்கு நன்மை இருக்கிறது என்று சொல்கிறது. தன்னுடைய மனைவியோடு, தன்னுடைய பெற்றோர்களோடு, தன்னுடைய குழந்தைகளோடு, தனது மகரமான ஆண் பெண்களோடு நல்ல நோக்கங்களுக்காக வேண்டி ஊர்களை சுற்றி பார்ப்பதற்காக வேண்டி அல்லது குடும்ப உறவை இன்னும் பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி செல்கிறோமா? இதை இஸ்லாம் ஆதரிக்கிறது. குடும்பத்துக்கு செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் இஸ்லாம் நன்மை இருக்கிறது என்று சொல்கிறது. கனியமான சகோதரர்களே, ஆனால் இந்த கட்டத்திலும் தான், எந்த கட்டத்திலும் தான் அல்லாஹ்வை மறந்துவிடக் கூடாது, அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களை மறந்துவிடக் கூடாது. கனியமான சகோதரர்களே, ஐந்து நேர பரவான தொழுகைகள் என்பது எங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்டதல்ல. நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் முதல் இன்று வரைக்கும் வாழ்ந்த அனைத்து மக்களும் தொழுந்தார்கள், தொழுந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கடமையாக்கப்பட்டுதான் இருந்தது. அனைத்து நபிமார்களும் தொழுந்திருக்கிறார்கள், அனைத்து ரசூல்மார்களும் தொழுந்திருக்கிறார்கள், அந்த ரசூல்மார்களை நபிமார்களை பின்பற்றக்கூடிய மக்களும் தொழுந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவியையும் தனது குழந்தையையும் ஒரு பாலைவன பூமியில் விட்டுவிட்டு வரும் பொழுதே துஆ செய்கிறார்கள், ரப்பனா இன்னி அஸ்கௌது மி ஸுர்ரியத்தி பிவாதின் கைரி ஜி ஸன்இன் இந்த பைத்திகல் முஹர்ரம். யா அல்லாஹ், பாலைவன பூமியில் எனது குடும்பத்தை விட்டுவிட்டு வருகிறேன், ரப்பனா லி குயிமுஸ்ஸலாம், யா அல்லாஹ் அவர்கள் தொழுகையை நிறைநாட்டுவார்களே. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விடயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, வஜஅலு புயூதக்கும் கிபலத வஅகீமுஸ்ஸலாம், உங்களுடைய வீடுகளை கிபாவாக ஆக்கி கொண்டு தொழுகையை நிறைவேற்றுங்கள். நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கை குழந்தையாக இருக்கும் பொழுதே பேசியவர்கள். கை குழந்தையாக இருக்கும் பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசுகிறார்கள், ஹால இன்னி அபுதுல்லாஹ் ஆதானியல் கிதாப வஜஅலனி நபியா வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குன்ட் وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. என்னுடைய உடம்பில் உயிர் இருக்கும் காலமெல்லாம் நான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று எனது ரப் எனக்கு வசியத் செய்திருக்கிறான். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனில் அல்லாஹ் தஆலா ரசூல்மார்கள், நபிமார்கள், சிறந்த மக்கள் இவர்களுடைய தொழுகையை பற்றி வர்ணனை செய்து கொண்டு வந்துவிட்டு சில மக்களை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அவர்கள் எப்படியாப்பட்ட மக்கள்? فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات. இந்த நல்ல மக்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் முதலாவது செய்த தவறு தொழுகையை வீணடித்தார்கள், மனவிச்சையை பின்பற்றினார்கள். فسوف يلقون غيا. الله تعالى சொல்கிறான், இந்த மக்களுக்கு غي என்ற இடம் கிடைக்கும். غي என்றால் என்ன? غي என்றால் நரகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் தாழ்ந்த ஒரு கால்வாய். அந்த இடத்தை அல்லாஹு தஆலா தொழுகையை வீணடித்தவர்களுக்கு வாக்களிக்கிறான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில மக்களுக்கு பத்வா செய்கிறான். வைலுல்லில் முதஃபிஃபீன், அளவை நிர்வையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பத்வா செய்கிறான். இதே போன்றே ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹு தஆலா பத்வா செய்கிறான். எப்படியாப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் அன் ஸலாதிஹிம் சாஹூன், தொழுகையில் பொடும் போக்கு செய்து தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதுவா செய்கிறான். கனியமான சகோதரர்களை, இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள், தொழக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் பதுவா செய்கிறான், தொழுகையை பொடும் போக்கு செய்து தொழக்கூடியவர்களுக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன? இதனுடைய அர்த்தம் அந்தந்த தொழுகையை அந்தந்த நேரத்தில் தொழாமல் பிற்படுத்தி கலா செய்து தொழுவது. துஹ்ருடைய நேரத்தில் துஹரை தொழாமல் அதை பொடும்போக்கு செய்து கலா செய்து அஸ்ருடைய நேரத்தில் அதுக்கு அதற்கு பின்னால் நேரத்தில் தொழுவது. இவர்களுக்கு அல்லாஹு தஆலா பதுவா செய்கிறான். சாதாரண ஒரு மனிதனுடைய பதுவாவையே எங்களால் தாங்க முடியாது. இது அல்லாஹு தஆலாவுடைய பதுவா. முழுலகத்திலும் எந்த மூலைகளெல்லாம் இந்த குர்ஆன் வசனம் ஓதப்படுகிறதோ, இந்த குர்ஆன் வசனத்துக்கு தகுதியானவர்களாக நாங்கள் இருந்தால் அது எங்களுக்கு பதுவாவாக கபுல் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கும். இன்னொரு அறிவிப்பின்படி வயல் என்பது நரகத்தில் இருக்கக்கூடிய மிக ஆழமான ஒரு கால்வாய், அது மிகவும் உஷ்ணமானது. அதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மலைகள் கொண்டு போய் வைக்கப்பட்டால் அதனுடைய சூட்டால் அது உருவி படிந்துவிடும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகை விடுவது மிகப்பெரும் ஒரு பாவமாக இஸ்லாம் அறிமுகப்படுத்துகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு விடயத்தை அடிக்கடி திரும்ப திரும்ப சொல்கிறானா, அதனுடைய முக்கியத்துவத்தை விளக்கப்படுத்துவதற்காக வேண்டிதான் மறுபடியும் மறுபடியும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்வான். தொழுகை பற்றி 700 முறைகள் குர்ஆனில் அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். 700 முறைகள், 10-20 தடவைகள் அல்ல, 300-400 தடவைகள் அல்ல, 700 தடவைகள் தொழுகையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஞாபகப்படுத்தியிருக்கிறான். அதில் 10 தடவைகள் அகீமுஸ் ஸலாம் வ ஆதுஸ் ஸகா, அகீமுஸ் ஸலாம் வ ஆதுஸ் ஸகா, அகீமுஸ் ஸலாம் வ ஆதுஸ் ஸகா, தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தை கொடுங்கள். குர்ஆனுடைய 10 இடங்களில். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகை என்பது அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த தொழுகையை பற்றி குர்ஆனில் ஞாபகப்படுத்துகிறான். யாராவது எங்களுடைய குடும்பத்தில் வஃபாத்தாகும் பொழுது கடைசி நேரத்தில் வசியத்து செய்தால் அந்த வசியத்தை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவோம். எங்களுடைய உயிரை பணயம் வைத்தாவது அந்த வசியத்தை நிறைவேற்றுவோம். இந்த உலகத்தில் பிரதி உபகாரம் செய்ய முடியாத ஒரு மனிதர் என்றால் அது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்தது கூட கிடையாது, எங்களை பற்றி நினைத்து கண்ணீர் வடித்து இருக்கிறார்கள். எங்களுடைய சோர்க்கத்துடைய வாழ்க்கைக்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். அப்படியாப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலத்தில் சில முக்கியமான விடயங்களை வசியத்தாக உம்மத்துக்கு சொன்னார்கள். எனதே கபரை மஸ்ஜிதாக ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்கள். அடிமைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இப்படி மிக முக்கியமான விஷயங்களை பற்றி ஞாபகப்படுத்தும் பொழுது ஒவ்வொரு தடவைகள் ஞாபகப்படுத்தினார்கள். ஆனால் ஒரே ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தும் பொழுது ஃபகர்ரர மிராரன் பல தடவைகள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அஸ்ஸலாம் அஸ்ஸலாம் அஸ்ஸலாம், தொழுகையை வீணாக்க வேண்டாம், தொழுகையை நேரத்துக்கு தொழுங்கள், தொழுகையை வீணடிக்க வேண்டாம், இதை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை தூண். தூண் விழுந்து விட்டால் முழு பில்டிங்குமே விழுந்துவிடும். தொழுகை இல்லை என்றால் முழு இஸ்லாமுமே இல்லாததற்கு சமம். அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப பருதும் கடைசி பருதும் இந்த தொழுகை தான். ஏதாவது ஒரு விஷயத்தினுடைய ஆரம்பமும் கடைசியும் போய்விட்டால் அதனுடைய முழுவதுமே இல்லாமல் போய்விடும். எனவே இஸ்லாத்தினுடைய ஆரம்பமும் கடைசியும் தொழுகைதான். தொழுகை இல்லையா இஸ்லாமே இல்லாததற்கு சமம். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஃபரதான 5 நேர தொழுகைகள் இல்லையா, அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்கும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஸஹ்ம ஃபில் இஸ்லாம் லிமன் லா ஸலாத்தலம், யாருக்கு தொழுகை இல்லையோ அவருக்கு இஸ்லாத்தில் எந்த பங்குமே கிடையாது, எந்த பங்கும் கிடையாது. ஒரு மனிதன் பரதான வணக்க வழிபாடுகளை செய்கிறான், தொழுகையை நிறைவேற்றாமல், இதற்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இவருடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பரதான தொழுகை இல்லாமல் மற்ற வேறு என்ன அமல்கள் செய்தாலும் சரி, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் என்ன, உம்ராக்கு மேல் உம்ரா என்ன, கோடிக்கணக்கான பணங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதற்கு உதாரணம் என்ன தெரியுமா, தலை இல்லாத முண்டத்தை போன்று. தலை இல்லாத முன்றம் அவனுடைய கால் கைகள் உடம்புடைய பாட்சிகள் எல்லாம் நல்லாக இருக்கும், ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே போன்றுதான் பரதான தொழுகை இல்லாமல் வேறு என்ன நல்லமைகள் செய்தாலும் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. கனியமான சகோதரர்களை, பெரியோர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குஃப்ருக்கு சமமாக்கினார்கள். குஃப்ருக்கு சஹாபாக்கள் அவர்கள் அவர்களுடைய ஆயுள் காலத்திலேயே ஒரு அமலை விடுவதால் எனக்கு குஃபுர் ஏற்பட்டு விட்டதோ நிஃபாக் ஏற்பட்டு விட்டதோ என்று பயப்படக்கூடிய ஒரே ஒரு அமல் தான் இந்த தொழுகை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பைனல் அப்தி வ பைனல் குஃப்ரி தர்க்கு ஸலாம், ஒரு அடியானுக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளியே தொழுகை தான். தொழுகையை விட்டுவிட்டால் அவன் குஃப்ருக்கு போய் சேர்ந்து விடுவான் என்று கருதப்பட ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கனியமான சகோதரர்களை, பரவான ஐந்து நேர தொழுகைகளில் ஏதாவது ஒரு தொழுகையை விடுவது பெரும் பாவங்களில் நான்காவது பெரும் பாவம். முதலாவது பெரும் பாவம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. இரண்டாவது பெரும் பாவம் ஒரு ஆத்மாவை அநியாயமாக கொலை செய்வது. மூன்றாவது பெரும் பாவம் சூனியம் செய்வது. நான்காவது பெரும் பாவம் ஐந்து நேர பரவான தொழுகைகளில் ஏதாவது ஒரு தொழுகையை மார்க்கம் ஷரியாத் அனுமதித்த எந்த ஒரு காரணம் இன்றி விடுவது. இது பெரும் பாவம். இதிலிருந்து தௌபா செய்யாதவரை அல்லாஹு தஆலா மன்னிக்க மாட்டான். தௌபா என்றால் மூன்று நிபந்தனைகள் இருக்க வேண்டும். இதுவரைக்கும் நான் செய்துவிட்டேனே என்று மனம் வருந்த வேண்டும். நான் இதுவரைக்கும் பல தொழுகைகளை விட்டுவிட்டேனே என்று மனம் வருந்தி அந்த தொழுகைகளை கலா செய்ய வேண்டும். இப்பொழுது கடமையான இந்த தொழுகையை நான் நிறைவேற்ற வேண்டும். இதற்கு பின்னால் நான் தொழுகையை விட மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். இது இல்லாமல் அல்லாஹு தஆலா இந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான். கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒருவேளை இது இஸ்லாமிய நாடாக இருந்தால் தொழுகையை விடக்கூடியவனுக்கு என்ன சட்டம் தெரியுமா? தொழுகையை விடக்கூடியவனுக்கு உண்டான சட்டம், மூன்று நாட்கள் அவகாசம் கொடுக்கப்படும். அந்த மூன்று நாட்களில் அவன் தௌபா செய்து தொழுகையாளியாக மாறவில்லை என்றால் அவனது தலை வெட்டப்படும். சில உலமாக்களின் கருத்து பிரகாரம் அவனுக்கு கபன் செய்யப்பட மாட்டாது, தொழுவிக்கப்பட மாட்டாது, முஸ்லிம்களுடைய மைய மாடியில் அடக்கம் செய்யப்படவும் மாட்டாது. அல்லாஹுக்கு சுஜூத் செய்யாத தலை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தகுதியே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு பெண்மணி வந்தார். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, நான் ஒரு பாவத்தை செய்து விட்டேன், எனக்காக வேண்டி இஸ்திக்ஃபார் செய்யுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், என்ன பாவம் அது? அந்த பெண் சொன்னால், யா ரசூலல்லாஹ், நான் ஜினா செய்தேன், ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேன், அந்த குழந்தையை கொன்று விட்டேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பெண்ணை விரட்டி விட்டார்கள். உண்டால் எங்களுக்கும் அதான் வந்து விடக்கூடாது. அந்த பெண்ணை விரட்டி விட்டதும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்கள். மூசா, நீங்கள் ஒரு பெண்ணை விரட்டி விட்டீர்கள். இந்த பெண்ணை விடவும் மிக பெரும் ஒரு பாவி இந்த உலகத்தில் இருக்கிறான் உங்களுக்கு தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரோடு கேட்டார்கள், யார் அது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், வேண்டுமென்றே பரதான தொழுகையை விடக்கூடியவன் இந்த பெண்ணை விடவும் மிக பெரும் ஒரு பாவி. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகையை விடக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல தண்டனைகளை வைத்திருக்கிறான். உலகத்தில் ஐந்து, சகாத்துடைய நேரத்தில் மூன்று, கபரில் மூன்று, மஹ்ஷரில் மூன்று. உலகத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்ய மாட்டான். பல பேருடைய பேச்செய்துதான், எனது வாழ்க்கையில் பரக்கத் இல்லை, வாழ்க்கையில் ஒரே முசீபத், எனது தொழிலில் பரக்கத் இல்லை, கடன் தொல்லை, தொழிலில் லஸ்ட், ஒரே நோய். கனியமான சகோதரர்களே, முதலாவது அல்லாஹு தஆலா அவனுடைய வாழ்க்கையில் உள்ள பரக்கத்தை எடுப்பான். சாலிஹான மக்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் தொழாதவனுடைய முகத்தில் இருக்க மாட்டாது. சாலிஹான மக்கள் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், முஸ்லிமுடைய பாவங்களை மன்னித்திரு என்று. அந்த முஸ்லிமுடைய கூட்டத்தில் தொழாதவன் சேர்க்கப்பட மாட்டான். அல்லாஹு தஆலா இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹு தஆலா தொழுகை இல்லாமல் தொழாமல் வேற என்ன அமல் செய்தாலும் அதை கபூல் செய்து கொள்ள மாட்டான். இந்த ஐந்து தண்டனைகளும் அல்லாஹு தஆலா உலகத்தில் கொடுக்கக்கூடியது. சக்கராத்துடைய நேரத்தில் மூன்று தண்டனைகள். சக்கராத்துடைய நேரத்தில் அவன் கடல் முழுவதும் குடித்து முடிந்தாலும் மிக தாகத்தோடு வஃபாத்தாகுவான். உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சாப்பாடை சாப்பிட்டாலும் பசியோடு வஃபாத்தாகுவான். அடுத்தது இழிவான நிலைமை. அல்லாஹு தஆலா மௌத்தை கொடுப்பான். கனிமான சகோதரர்களே, கபரில் மூன்று வேதனை. அல்லாஹு தஆலா ஒரு பாம்பை சாட்டுவான். அந்த பாம்பு அந்த மனிதரை கொத்தி கொண்டே இருக்கும். ஒவ்வொரு தொழுகையை விட்டதற்காக அவருடைய கபரில் நெருப்பு பற்ற வைக்கப்படும். கபர் அவரை நெருக்கும். மஹ்ஷரில் மூன்று தண்டனைகள். அதில் ஒன்றுதான் மிக கொடூரமானது. அல்லாஹ்வை இவன் சந்திக்கும் பொழுது அல்லாஹ் இவனோடு கோபமடைந்தவனாக இருப்பான். அல்லாஹ்வுடைய கோபத்தை சந்தித்தவனாக அல்லாஹுக்கு முன்னால் நிறுத்தப்படுவான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவனுடைய கேலி கணக்குகள் கடினமாக்கப்படும். இவனை நரகத்தில் தூக்கி எறியப்படும். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த தண்டனைகள் எல்லாம் என்னால் அனுபவிக்க முடியுமா? தாராளமாக இந்த நேர தொழுகைகளை தொலவே தேவையில்லை. இந்த தண்டனைகள் அனுபவிக்க முடியுமே என்றால் தாராளமாக தொலை வேண்டிய தேவையில்லை. உலகத்தில் என்ஜாயாக வாழ்ந்துவிட்டு போகலாம். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தொல வேண்டும். அதுவும் ஜமாத்தோடு தொல வேண்டும். ஜமாத்தோடு தொழுவது பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 27 மடங்கு சிறந்தது. ஒரு மனிதன் லுஹரை 27 தடவை தனிமையில் தொழுந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை ஜமாத்தோடு தொழும் பொழுது கிடைக்கும். ஒரு ஊரில் ஜமாத்து தொழுகை நடக்கவில்லை என்றால் முழு ஊழுவாசியுமே குற்றவாளிகள், அல்லாஹுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள். ஃபர்தை கிஃபாயா ஊரில் யாரும் நிறைவேற்றவில்லை என்றால் முழு ஊழுவாசிகளும் குற்றவாளிகள். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, நாங்கள் எங்கு சென்றாலும் சரி கூற்றாக ஜமாத்தாக தொழ முடியுமா? ஜமாத்தாக தொழுங்கள். அது 3 பேராக இருந்தாலும் சரி, 2 பேராக இருந்தாலும் சரி. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சுன்னத்தான நஃபிலான தொழுகைகள் ஏராளம். இவைகளை நாங்கள் தொழுவதென்றால் முதலாவது ஃபரதான தொழுகைகளுக்கு கவனம் செலுத்த வேண்டும். அதற்கு பின்னால் சுன்னத்தான தொழுகைகள். சுன்னத்தான தொழுகைகள் சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கால் வீங்க கூடிய அளவு தொழுவார்கள். சஹாபாக்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், கானு கலீலம் மினல் லைலி மா யஹ்ஜுன். இந்த ஆயத்துக்கு 2 விதமான அர்த்தங்கள். சஹாபாக்கள் இரவில் கொஞ்ச நேரம் தான் உறங்குவார்கள், மற்ற முழு நேரங்களும் நின்று வணங்குவார்கள். இரண்டாவது அர்த்தம், சஹாபாக்கள் ஒவ்வொரு இரவும் கொஞ்ச நேரமாவது அல்லாஹ்வை வணங்காமல் அந்த இரவை கழிக்க மாட்டார்கள். எப்படி இருந்தாலும் சஹாபாக்கள் அவர்கள் இரவில் தொழுகையில் ஈடுபடுவார்கள். வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுவார்கள். கனியமான சகோதரர்களே, எங்களுடைய வேலையோ எங்களுடைய தொழிலோ எங்களுடைய சொத்து செல்வமோ எங்களுடைய குடும்பமோ தொழுகைக்கு தடை அல்ல. தொழுகைக்கு தடையாக நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் தடை அல்ல. சுல்தான் அல்தமஷ்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹாஜா மஹீதீன் காக்கி ரஹமத்துல்லாஹி அலைஹி, பெரும் ஒரு இமாம், அவர்கள் வஃபாத்தாக்கும் பொழுது வசியத் செய்தார்கள். எனது ஜனாசாவை யார் தொழிக்க வேண்டும் என்று தெரியுமா? எனது ஜனாசாவை ஒரு மனிதர் தொழிக்க வேண்டும். அந்த மனிதர் ஒருபோதும் தஹஜ்ஜுத்தை விட்டிருக்க கூடாது, ஒருபோதும் அஸ்ருடைய முந்தைய 4 ரகாத்துடைய சுன்னத்துகளை விட்டிருக்க கூடாது, ஒருபோதும் அவருக்கு ஜமாத் தொழுகை தப்பிருக்க கூடாது. இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தான் எனது ஜனாசாவை தொழிக்க வேண்டும் என்று வசியத் செய்தார்கள். முக்கியமான ஒரு இமாம் வஃபாத்தாக இருக்கிறார்கள், முழு ஊரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள், பல இடங்களில் இருந்து பல உலமாக்கள் முஸ்லிமார்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஜனாசா மஸ்ஜிதில் வைக்கப்பட்டிருக்கிறது, ஏலான் செய்கிறார்கள். இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தான் இவருடைய ஜனாசாவை தொழிக்க வேண்டும் என்றே கொஞ்ச நேரம் யாருமே முன்வரவில்லை, யாருமே முன்வரவில்லை. கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் ஒரு மனிதர் முகத்தை மறைத்து கொண்டு ஜனாசாவிடத்தில் முன் வந்தார். மக்கள் அனைவர்களும் ஆவலாக பார்க்கிறார்கள், யார் அந்த மனிதர்? அவர் தான் சுல்தான் அல்துமஷ். ஆட்சியாளராக இருந்து அவருடைய ஆட்சியோ சொத்து செல்வமோ அவருடைய வேலையோ அவருடைய அமல் இபாதத்துக்கு தடையாக இருக்கவில்லை. கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நாங்கள் மட்டும் தொழுந்து போதாது, எங்களுடைய குடும்பத்துக்கு ஏவ வேண்டும், எங்களுடைய நண்பர்களுக்கு சொல்ல வேண்டும், எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு சொல்ல வேண்டும். கனிமான சகோதரர்களே, குடும்பத்துடைய பொறுப்பு மிக பெரும் ஒரு பொறுப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிபி 610 613 வரை 3 வருடங்கள் தனது நண்பர்களையும் தனது குடும்பத்தர்களுக்கும் தான் தாவத் கொடுத்தார்கள். எனவே குடும்பத்துடைய பொறுப்பு என்பது மிக முக்கியமான ஒன்று. மற்றவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால் எனது குடும்பத்தில் தீன் இருக்கிறதா இல்லையா என்பதை நாங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். அவர்களை நாங்கள் ஆர்வமூட்ட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முரு அவுலாதகும் பிஸ்ஸலாஇ வஹும் அப்னா உஸ்பஇ ஸனீன். உங்களுடைய குழந்தைகள் 7 வயதாக இருக்கும் பொழுது தொழுமாறு ஏவுங்கள், 10 வயதாகியும் தொழவில்லையா குழந்தைகளுக்கு அடியுங்கள். இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாம் தொழுகை என்று வரும் பொழுது அடிக்க சொல்கிறது. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் உலக கல்வி என்ன, சொத்து செல்வம் என்ன, இவைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு சென்றாலும் நீங்கள் சம்பாதித்து கொடுத்த சொத்து செல்வத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டு உலகத்தில் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய கபரிடத்தில் வந்து சலாம் சொல்வதற்கு நேரம் இல்லாமல் இருக்கும். உங்களுடைய கபருக்கு முன்னால் வந்து ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, யா அல்லாஹ் இவர்களுக்கு ரஹ்மத் செய்தர் என்று துவா செய்வதற்கு அவருக்கு நேரம் இல்லாமல் இருக்கும். இது நீங்கள் தீனை கொடுத்து விட்டு வஃபாத்தானால் நிச்சயமாக ஒரு குடிசையில் இருந்தாலும் உங்களுக்காக வேண்டி கையேந்தி துவா செய்வான். கனியமான சகோதரர்களே, பிள்ளைகளுடைய நலவு கெடுதியில் பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறது. பிள்ளைகள் நன்மை செய்கிறார்களா அதில் பங்கு பெற்றோர்களுக்கு வரும், பாவம் செய்கிறார்களா அதிலும் பங்குதாரிகள் பெற்றோர்கள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் வஃபாத்தாகி விட்டால் அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும். மூன்று விஷயங்களை தவிர அதில் ஒன்றுதான் சாலிஹான குழந்தைகள். கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ஒரு தந்தை மகனை நல்ல முறையில் படிக்க வைத்தார், எம்பிபிஎஸ் வரைக்கும் படிக்க வைத்தார். ஆனால் நோய்வாய்ப்பட்டு சக்ராத்துடைய நேரத்தில் அந்த மகன் இருக்கிறான். அந்த தந்தை மகனோடு ஏதோ பேசிக்கொண்டிருந்து விட்டு வந்து அழ ஆரம்பிக்கிறார். அந்த மக்கள் எல்லாம் கேட்டார்கள், ஏன் அழுகிறீர்கள், என்ன காரணம்? அந்த தந்தை சொன்னார், எனது மகன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டு விட்டான். என்ன கேள்வி? தந்தையை அளவைத்த கேள்வி என்ன அது? அந்த மகன் கேட்டான், எனக்கு உலக கல்வியை தந்தீர்கள், தொழுமாறு சொல்லவும் இல்லை, தொழுகையுடைய முறையை படித்து தரவும் இல்லையே. இப்பொழுது நான் அல்லாஹ்விடத்தில் போக போகிறேனே, இந்த படிப்பை கொண்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன்? கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம்களுடைய மிக பெரும் விரோதிகள் தான் யகூதிகள். அல்லாஹுத்தாலா யகூதிகளுடன் சண்டையிடுமாறு சொல்லவில்லை. யகூதிகள் முஸ்லிம்களுக்கு எப்பொழுதுமே விரோதிகள். முஸ்லிம்களுக்கு மிக பெரும் விரோதம் காட்டக்கூடியவர்கள் தான் அந்த யகூதிகள். அவர்களினால் தான் எங்களுடைய எத்தனை முஸ்லிம் குழந்தைகள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை முஸ்லிம் பெண்கள் அநியாயமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள், எங்களுடைய எத்தனை முஸ்லிம்கள் அழிக்கப்படுகிறார்கள் இந்த யகூதிகளினால். யகூதிகளை அழிக்க வேண்டுமா? நாங்கள் வேறொன்றும் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஃபர்தான தொழுகைகளை இமா ஜமாத்துடன் தொழுந்தாலே போதும், யகூதி ஒரு யகூதி கூட இந்த உலகத்தில் இருக்க மாட்டார். பாகிஸ்தானுடைய ஒரு ஜமாத் உருதுனுக்கு போயிருந்தது, இஸ்ரேலுடைய போர்டர், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யகூதிகள் அவர்களிடத்தில் கேட்டார்களாம், உங்களுடைய முஸ்லிம்கள் சுபஹுக்கு எத்தனை பேர் வருவார்கள், ஜும்மாவுக்கு எத்தனை பேர் வருவார்கள்? இவர்கள் கேட்டார்கள், ஏன் இந்த கேள்வியை கேட்கிறீர்கள், ஏன் இப்படி ஒரு கேள்வி? அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முஸ்லிம்கள் ஜும்மாக்கு வருவதை போன்று சுபஹுக்கு எப்பொழுது வருவார்களோ அப்பொழுது ஒரு யகூதி கூட இந்த உலகத்தில் இருக்க மாட்டான். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஒரு மனிதன் இஸ்லாத்தை எந்த அளவு மதிக்கிறான் என்று நாங்கள் பார்க்க வேண்டுமா? அவன் தொழுகையை எந்த அளவு மதிக்கிறான் என்பதை வைத்து நாங்கள் முடிவு செய்ய வேண்டும். ஒரு மனிதன் இஸ்லாத்தை எவ்வளவு மதிக்கிறானோ அந்த அளவு தொழுகையில் அக்கறை காட்டுவான். கனிமான சகோதரர்களே, தொழுகையை எந்த கட்டத்திலும் விட முடியாது. அற்ப காரணங்களுக்காக நீ தொழுகை விடக்கூடிய மக்களே, இதை நல்லாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த கட்டத்திலும் தொழுகையை விட முடியாது. ஆனால் வேறு பரவான வழக்க வழிபாடுகளை சில சில கட்டங்களில் விடலாம். நோன்பை எடுத்துக்கொண்டால், ஒரு மனிதனுக்கு நோன்பு கடமையாகிறது, ஆனால் அவனுக்கு வயோதிபம், எந்த அளவு வயோதிபம், இதற்கு பின்னால் நான் மௌத்தாகிருவேன், எனக்கு தொழ முடியாது, அந்த அளவு வயோதிபம் என்றால் இரண்டளவு கிலோ அரிசி ஒரு நாளைக்கு பகரமாக கொடுக்கலாம். நோயாக இருக்கிறேன், என்னால் இதற்கு பின்னால் நோன்பு நோட்கவே முடியாது, ஒஃபாத்து தான் என்றால் இரண்டரை கிலோ அரிசியை கொடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ஜு கடமையாகிறது, அவன் நோயாளியாக இருக்கிறான் அல்லது வயோதிபனாக இருக்கிறான், இதற்கு பின்னால் அடுத்த வருடங்களோ அதுக்கு பின்னாலோ எனக்கு ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு இல்லை என்ற நிலைமைக்கு அவர் வந்துவிட்டால், ஏற்கனவே ஃபரதான ஹஜ்ஜை செய்த ஒருவரை இவருக்கு பகரமாக இவருடைய பணத்தை கொடுத்து அனுப்பி வைக்கலாம். ஜகாத் ஒரு வருடம் பொருத்தியாகாமல் கடமையாக மாட்டாது, ஆனால் தொழுகையை பொறுத்த வகையில் எந்த கட்டத்திலும் விட முடியாது. எந்த கட்டத்திலும் நின்று தொழ முடியாதாம், உட்கார்ந்து தொழ வேண்டும், உட்கார்ந்து தொழ முடியாதாம் வலது புயத்தில் சாய்ந்து தொழ வேண்டும், அதற்கு முடியாதாம் இடது புயத்தில் சாய்ந்து தொழ வேண்டும், அதற்கு முடியாதாம் மல்லாக்கப்படுத்தி தொழ வேண்டும், அதற்கு முடியாதாம் தலை சாடையால் தொழ வேண்டும், அதற்கு முடியாதாம் கண் சாடையால் தொழ வேண்டும், அதற்கு முடியாதாம் உள்ளத்தால் தொழ வேண்டும், ஆனால் தொழுகை விட முடியாது. உதவு செய்வதற்கு தண்ணீர் இல்லையா? மண்ணினால் தயமும் செய்ய வேண்டும், புழுதியான மண் அல்லது தூசி கலந்த மண் அல்லது தூசி கலந்த மணல். தண்ணீரும் இல்லை மண்ணும் இல்லையா? உதவோ தயமுமோ இல்லாமல் அந்த நேரத்தில் தொழுகையை தொழ வேண்டும். அதற்கு பின்னால் இப்பொழுது தண்ணீரோ மண்ணோ கிடைக்குமோ அப்பொழுது கதா செய்து கொள்ள வேண்டும், ஆனால் தொழுகை விட முடியாது. முஸ்லிம் அல்லாத ஒரு மனிதர் இப்பொழுதுதான் இஸ்லாத்துக்கு வருகிறான், அவனுக்கு அரபே தெரியாது, ஒரு இமாம் சொல்லிக் கொடுக்கிறார், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அவர் தட்டு தர மாறி இதை சொல்லுகிறார். அவர் லோஹருடைய நேரத்தில் இஸ்லாத்துக்கு வருகிறாராம். லோஹருடைய தொழுகை அவருக்கு கடமை. லோஹருடைய தொழுகைக்காக வேண்டி அவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமிடுவது அவருக்கு கடமை. சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடமிட முடியாதா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 ஆயத்துகளுக்கு பகரமாக குர்ஆனுடைய 7 ஆயத்துகளை அவர் பாடமாக்க வேண்டும். அதற்கு முடியாதா? சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய 7 ஆயத்துகளுக்கு சரிசமமான 7 திக்கர்களை பாடமாக்கி வர வேண்டும். அதற்கு முடியாதா? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்குமோ அந்த நேரம் தக்பீரை கட்டி மௌனமாக இருக்க வேண்டும். ஆனால் தொழுகை விட முடியாது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, இரண்டு கட்டங்களில் ஒரு மனிதன் பருவயதை எத்தியதற்கு பின்னால் 2 கட்டங்களில் தொழுகையை விடலாம். 2 கட்டங்களில், முதலாவது பைத்தியக்காரனாக இருந்தால் தொழவே வேண்டிய தேவையில்லை. பைத்தியக்காரனாக இருந்தால் தொழுமாறு யாருமே சொல்ல மாட்டார்கள். இரண்டாவது டெட் பாடியாக மையத்தாக இருக்க வேண்டும். இந்த 2 கட்டத்தையும் தவிர வேறு எந்த கட்டத்திலும் தொழுகையை விடுவதற்கு இஸ்லாம் அனுமதி வழங்கவில்லை. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, பிரயாணத்தில் இருக்கிறோமா? ஜமாஅத் என்ற இலேசான முறை அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். பிரயாணம் என்றால் 88.704 கிலோமீட்டர் தாண்டி நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 89 கிலோமீட்டர் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 88.704 கிலோமீட்டர்களை தாண்டி நாங்கள் பிரயாணம் செய்கிறோமா? ஜம்மு கசரு செய்யலாம். ஜம்மு செய்யும் பொழுது லுஹரையும் அசரையும், ஜம்மு 2 வகைப்படும், ஜம்மே தக்தீம் ஜம்மே தாஹீர். ஜம்மே தக்தீம் என்றால் முற்படுத்தி சேர்த்து தொழுவது. லுஹருடைய நேரத்தில் அசரை முற்படுத்தி லுஹரோடு சேர்த்து தொழுவது. மக்ரிபுடைய நேரத்தில் இஷாவை முற்படுத்தி மக்ரிபோடு சேர்த்து தொழுவது. பிற்படுத்தி ஜம்மே தக்தீம் ஜம்மே தாஹீர் பிற்படுத்தி தொழுவதென்றால் அசருடைய நேரத்தில் துஹரை பிற்படுத்தி தொழுவது, இஷாவுடைய நேரத்தில் மக்ரிபை பிற்படுத்தி தொழுவது. கஸ்ர் என்றால் 4 ரகஅத்துடைய தொழுகைகளை 2 தொழுவது. துஹருடைய அசருடைய இஷாவுடைய தொழுகைகளை 2 ரகஅத்துகளாக நிறைவேற்றுவது. அல்லாஹு தஆலா இந்த லேசை தந்திருப்பதே தொழுகையை விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான். நாங்கள் யுத்தத்தில் இருக்கிறோம், தலைகள் வெட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த கட்டத்தில் கூட தொழுகையை விட முடியாது. கிட்டத்தட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 முறையில் தொழுகையை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அந்த 7 முறையில் நிறைவேற்ற வேண்டும். எங்களுடைய உயிர் போனாலும் சரியே. கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இன்று முழு உலகத்திலும் தொழுகையாளிகள் எத்தனை வீதம் என்று ஒரு கணிப்பீடு செய்தால் வெறுமனே 60% தான் தொழுகிறார்கள். அதிலும் பிரயாணம், சுற்றுலா, வேலைகள், நோய்கள் ஏதாவது ஏற்பட்டால் தொழுகை விடக்கூடியவர்கள் ஏராளம். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, தொழுகை என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படை கடமை. தொழுகையே இல்லை என்றால் நாங்கள் முஸ்லீமாக வாழ்வதற்கு அல்லது இந்த உலகத்துக்கு மேலால் வாழ்வதற்கு தகுதியே அற்றவர்கள் என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். சுற்றுலாவில் இருந்தாலும் சரி, நாங்கள் பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா ஒரு லேசான முறையை தந்துதானே இருக்கிறான். ஜம் கத்ர் சேர்த்து சுருக்கி சொல்வது, சொல்லுந்தால் விஷயம் முடிஞ்சே. ஏன் அல்லாஹுடைய இந்த தண்டனைகளுக்கு நாங்கள் ஆளாக வேண்டும்? கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சுற்றுலாவை இஸ்லாம் ஆதரிக்கிறது. ஆனால் அதை முறைப்படி செய்ய வேண்டும் என்றும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதில் மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த ஃபர்தான தொழுகை. நாங்கள் நல்ல நோக்கங்களுக்காக வேண்டிதான் சுற்றுலா வருகிறோம். ஹராமான பெண்களோடு அல்ல, ஹராமான நோக்கங்களோடு அல்ல. அப்படி என்றால் ஜம்மு கஸ்ர் செய்யலாம். ஆனால் ஹராத்துடைய நோக்கத்தோடு நான் சுற்றுலா வந்திருந்தால், பிரயாணம் வந்திருந்தால் எனக்கு ஜம்மு கஸ்ர் செய்ய முடியாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய ஷரியத் என்பது தொழுகை மட்டுமல்ல, ஜகாத்து மட்டுமல்ல, ஹஜ் மட்டுமல்ல. இஸ்லாமிய ஷரியத் என்பது மிக விரிவான ஒரு தலைப்பு. அல்லாஹு தஆலா கிபி 632 ஆண்டே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவில் இருக்கும் பொழுது குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹு தஆலா அருள்கிறான். அல் யௌம அக்மல்து லகும் தீனகும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகும் அல் இஸ்லாம் தீனா. இன்றைய நாள் உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பூர்த்தி செய்து விட்டோம். இஸ்லாம் அனைத்துக்கும் வழிகாட்டுகிறது. நாங்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டுமா? உலகிய துறையிலேயா, ஆகிரத்துடைய துறையிலேயா, எந்த துறையிலும் நாங்கள் முன்னேற்றத்தை அடைய வேண்டுமா? இஸ்லாம் அதற்கு வழிகாட்டியிருக்கிறது. இஸ்லாம் மிக முக்கியமான விடயங்களை பற்றியும் பேசியிருக்கிறது, அற்பமான விஷயங்களை பற்றியும் பேசியிருக்கிறது. நாங்கள் உமிழ் நீரை எப்படி துப்ப வேண்டும், பைத்துல் ஹலாவுக்கு போய் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும், இதையும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கனியமான சகோதரர்களே, பெரியவர்களே, மக்களோடு எப்படி நடக்க வேண்டும், கல்வி விடயம், தொழில் விடயம், இது அனைத்தையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. மக்களோடு எப்படி நடக்க வேண்டும், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள், 23 வருடங்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது, அதை பின்பற்றுங்கள். ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய குணமே குர்ஆனாக இருந்தது. கனியமான சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வரலாறை ஆராய்ந்து விட்ட முஸ்லிம் அல்லாத மக்கள் கூட சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி என்ன சொல்கிறார்கள், இந்தியாவுடைய அறிவின் தந்தை என்று பெயர் பெற்ற மகாத்மா காந்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய வாழ்க்கையை பற்றி சொல்கிறார், நான் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை ஆராய்ச்சி செய்ய விரும்பினேன், ஆராய்ச்சி செய்தேன், ஆராய்ச்சியுடைய முடிவாக நான் பெற்றுக்கொண்டது இவ்வளவு வெற்றிகள் அவருக்கு வந்து சேர்வதற்கு உண்டான காரணமே அவரது நற்குணங்கள் தான். இஸ்லாம் அனைத்துக்கும் வழிகாட்டுகிறது. தொழில் விஷயமா, தொழில் விடயத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஏராளமான இடங்களில் தொழில் செய்யுமாறு சொல்கிறான், தொழில் செய்யுங்கள். பல சஹாபாக்கள் தொழில் செய்தார்கள், நபிமார்கள் தொழில் செய்தார்கள். நபிமார்கள் கூலிக்கு ஆடு மேய்க்காமல் நபியாக அனுப்பப்படவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் கூலிக்கு ஆடு வாங்கி மேய்த்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புடவை வியாபாரம் செய்தார்கள். சில சஹாபாக்கள் பால் வியாபாரி, சில சஹாபாக்கள் புடவை வியாபாரி, சில சஹாபாக்கள் முள்ளு வெட்டக்கூடியவர்கள். இப்படி இஸ்லாம் வழிகாட்டுகிறது, தொழில் செய்யுங்கோ. ஆனாலும் தொழிலை எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய முறை பிரகாரம் செய்ய வேண்டும். பொய் சொல்லக்கூடாது, மக்களை ஏமாற்றக்கூடாது. மன் ரஷனா ஃபலைஸ மின்னா, ஏமாற்றி விற்பனை செய்தால் அவர் எங்களை சார்ந்தவர் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வட்டியோடு தொடர்பு படுத்தக்கூடாது. ஒரு 2 மனிதர்கள் வியாபாரம் செய்து கொள்கிறார்கள், 2 பேரும் வட்டியோடு சம்மதம் இல்லாமல் பொய் சொல்லாமல் நீதமான முறையில் வியாபாரம் செய்கிறார்களா, தொழில் செய்கிறார்களா, அல்லாஹுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் வட்டியோடு சம்மதப்படுகிறாரா, அல்லாஹு தஆலா அவருடைய சொத்து செல்வத்தை அழிப்பான். யம்ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹு தஆலா அழிப்பான். பாவத்தினால் சம்பாதிக்கக்கூடிய சொத்து செல்வம் எங்களுடைய கண் பார்வைக்கு அதிகமாகுவதை போன்றுதான் தெரியும். ஏனென்றால் இப்பொழுதுமே ஷைத்தான் பாவத்தை அலங்கரித்துத்தான் காண்பிப்பான், நன்மையை அலங்கரிக்க மாட்டான். ஹராமாக கிடைக்கக்கூடிய சொத்து அது கூடுதலாகத்தான் விளங்கும். ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், யம் ஹக்குல்லாஹு ரிபா, வட்டியை அல்லாஹு தஆலா அழிப்பதாக சொல்கிறான், அழிப்பான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, சுற்றுலா வந்திருக்கக்கூடியவர்களும் தான், மற்ற மக்களும் தான், நான் எந்த கட்டத்திலும் தொழுகையை விடக்கூடாது, நான் எந்த சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடக்கூடாது என்று வைராக்கியத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். நிறைய பேர் வந்திருப்பார்கள், எத்தனை பேர் உயிரோடு வீடு திரும்ப போனார்களோ தெரியாது. மௌத் என்பது அல்லாஹு தஆலா உங்களுடைய மௌத்தை இங்கே எழுதி வைத்திருந்தால் நீங்கள் இங்கு வந்துதான் ஆக வேண்டும். கனியமான சகோதரர்களே, மௌத்துடைய ஞாபகத்தை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் கடத்த வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான ரஹ்மத்தை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தவனாக, தங்களுடைய பாவங்களை மன்னித்திரியாகலாம், உங்கள் தப்புத்தவர்களை மன்னித்திரியாகலாம், உங்களுடைய குற்றங்குறைகளை மன்னித்திரியாகலாம், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலை சிறந்ததாக ஆக்கிரியாகலாம், எங்களை நல்ல மக்களாக ஆக்கிரியாகலாம், மேலான ஜன்னத்தில் பிரதோஷ எங்களுக்கு வாஜிபாக்கிரியாகலாம். ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஆவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.